வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் திறன்மிக்க மருத்துவர்கள் கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இருந்து மாநிலங்களவைக்கு 4 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் 71 நக்சலைட்கள் பாதுகாப்பு படையினர் முன் இன்று சரணடைந்தனர். பிரபல கன்னட மொழி நாவல் ஆசிரியர் பைரப்பா இன்று பெங்களூருவில் காலமானார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 51 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் திறன்மிக்க மருத்துவர்கள் கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கூடுதல் இடங்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கடல்சார் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கு ஏதுவான தொகுப்பு திட்டத்திற்கும் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பீகாரின் சாஹிப்கஞ்ச் அரேராஜ் பேட்தியா வழித்தடத்தில் 3822 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் அம்மாநிலத்தின் பக்தியார்பூர் ராஜ்கீர் திலையா வழித்தடத்தில் இரட்டை ரயில்பாதை அமைக்கும் 2192 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் பீகார் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கப்பல் கட்டுமான துறையில் அடுத்த 22 ஆண்டுகளுக்குள் 5வது பெரிய நாடாக உருவெடுப்பதற்கு மத்திய அமைச்சரவையின் முடிவு உதவிடும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவு செய்துள்ள அவர், வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவினை மேற்கொண்டதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவ படிப்புக்கான இடங்களை அதிகரிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இதன் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கூடுதலாக 10,023 இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவதற்கு இது உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இருந்து மாநிலங்களவைக்கு 4 உறுப்பினர்களையும் பஞ்சாபில் இருந்து ஒருவரையும் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 6 தேதி தொடங்கி 13 தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 14 தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 16 தேதி கடைசி நாளாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போட்டியிருக்கும் பட்சத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக காலியாக உள்ளதை அடுத்தும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் திரு சஞ்சீவ் அரோரா தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்தும் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து திரு சஞ்சீவ் அரோரா தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். திரிபுரா மாநிலத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். திரிபுரா சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், துர்கா பூஜை பரிசாக இந்த அகவிலைப்படி உயர்வு அடுத்த மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறினார். இதன் மூலம் அம்மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 36% அதிகரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் 71 நக்சலைட்கள் பாதுகாப்பு படையினர் முன் இன்று சரணடைந்தனர். தந்தேவாடாவில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கௌரவ் ராய், இவர்களில் 30 நக்சலைட்கள் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 64 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறினார். சரணடைந்தவர்களில் 21 பேர் பெண்கள் என்று திரு கௌரவ் ராய் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%லிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பிரபல கன்னட மொழி நாவலாசிரியர் பைரப்பா இன்று பெங்களூருவில் காலமானார். அவருக்கு வயது 94. பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மணிப்பூரில் அசாம் ரைபிள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்திய முக்கிய குற்றவாளி ஒருவரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். கடந்த 19 நிகழ்ந்த தாக்குதலில் 2 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர் இந்த குற்றவாளி என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பார்வையிட்டார். ஷோலாப்பூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகள் குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதனிடையே முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தனது 1 ஊதியத்தை வழங்கவுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு சகன் பூஜ்பால் கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த 10 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொல்கத்தா மின் பகிர்மான கழகம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக சுகாதார முகாம் இன்று நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டதாக மருத்துவ அலுவலர் டாக்டர் நிஜு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் தனது பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநாவுக்கான இந்திய தூதர் திரு ஷிஜித் தியாகி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் பிரதிநிதிகள் எழுப்புவதாக குறை கூறினார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதன் மூலம் இந்தியாவும் சீனாவும் உக்ரைன் போருக்கு உதவி வருகிறது என்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது. பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு குவோ ஜியாகுன், அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சீன நிறுவனங்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு குவோ ஜியாகுன் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 51 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.4 ஓவரில் 300 ஆட்டமிழந்தது. வைபவ் சூரியவன்ஷி மற்றும் விஹான் மல்ஹோத்ரா தலா 70 எடுத்தனர். 301 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 47.2 ஓவரில் 249 மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. ஜிங்ஷான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா நெதர்லாந்தின் லியான் ட்ரான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 6-3, 10-4 என்ற செட் கணக்கில் சீனாவின் யெசின் மா ஜாங் யாங் இணையை வென்றது. கௌஷியாங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷாராணி பருவா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் திறன்மிக்க மருத்துவர்கள் கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இருந்து மாநிலங்களவைக்கு 4 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 24 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் 71 நக்சலைட்கள் பாதுகாப்பு படையினர் முன் இன்று சரணடைந்தனர். பிரபல கன்னட மொழி நாவலாசிரியர் பைரப்பா இன்று பெங்களூருவில் காலமானார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 51 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.